الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا الله تعالى நம் பாவங்களை மன்னித்து அவனுடைய அருளையும் அவனுடைய அன்பையும் நமக்கு தருவானாக. நம் கொள்கையில், நம் சிந்தனையில், நம் சொல்லில், நம் செயலில் வழிகேடுகள், ஒழுங்கீனங்கள், சீர்கேடுகள் நிகழ்வதை விட்டு பாதுகாப்பானாக. அவனுக்கு விருப்பமற்றதை செய்வதை விட்டும், சொல்வதை விட்டும், சிந்திப்பதை விட்டும், அதன்பால் நெருங்குவதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹுவின் வேதத்தின்படியும் நபியின் வழிகாட்டுதலின்படியும் வாழ்ந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்த நல்லவர்களில் நம்மை சேர்த்து வைப்பானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சஹீஹ் கிரந்தத்திலிருந்து குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்ற பிரிவை, என்ற நூலை படித்து வருகிறோம். அதில் சென்ற வாரத்திலே இரண்டாவது பாடத்தின் ஆரம்பத்தில் இமாம் அவர்கள் எழுதிய சில விஷயங்களை படித்தோம். அதாவது சூரத்துல் ஃபுர்கான் 74வது அத்தியாயம், 74வது வசனம். சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம், அந்த வசனத்திலே வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா என்ற வசனத்தின் விளக்கத்தை இமாம் அவர்கள் நமக்கு கூறினார்கள். அதை விரிவாக நாம் சென்ற வாரத்திலே பார்த்தோம். பிறகு இமாம் இப்னு அவுன் என்ற ஒரு பெரிய அறிஞரின் கூற்றையும் இமாம் அவர்கள் நமக்கு எடுத்து சொன்னார்கள். அதாவது அந்த 25வது அத்தியாயத்தின் 74வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், நல்லவர்கள் அல்லாஹ்விடத்திலே இப்படி பிரார்த்திப்பார்கள், அல்லது அவர்கள் இப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்று. வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, எங்களை ஆக்கு தக்குவா உள்ளவர்களுக்கு, உன்னை பயந்து கொள்கிறவர்களுக்கு எங்களை ஆக்கு இமாமன், தலைவர்களாக, வழிகாட்டிகளாக. இதற்கு இமாம் அவர்கள் விளக்கம் கூறினார்கள். அதாவது நாங்கள் எங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை பின்பற்ற, நாங்கள் எங்களுக்கு முன்னால் உள்ளவர்களை பின்பற்ற, எங்களுக்கு பின்னால் வருபவர்கள் எங்களை பின்பற்றுகிற தலைவர்களாக எங்களை ஆக்கு என்பது இந்த வசனத்தின் பொருள். இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் புறத்திலிருந்து கூறவில்லை. மாறாக இமாம் புகாரிக்கு முன்னால் வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள் இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது இமாம் இப்னு அபி ஹாத்தம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக, இஜ்அல்னா அய்மதன் ஃபித் தக்வா, இறை அச்சத்திலே தக்வாவிலே எங்களை தலைவர்களாக ஆக்கு. இப்போ ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தலைவர் இருக்கிறார். அரசியலுக்கு என்று ஒரு தலைவர், அறிவியலுக்கு என்று ஒரு தலைவர், அதாவது முன்னோடி, வழிகாட்டி, கண்டுபிடிப்பவர், அதிலே மக்களை வழிநடத்தி செல்பவர். இப்ப தக்வாவிலே எங்களை வழிகாட்டிகளாக ஆக்கு. அதாவது எங்களுக்கு முன்னால் சென்றவர்களை நாங்கள் பின்பற்ற,
எங்களுக்கு பின்னால் வருபவர்கள் எங்களை பின்பற்ற, எங்களை தக்வாவிலே வழிகாட்டிகளாக ஆக்கு. அதாவது இந்த மார்க்கம் அப்படித்தான் வருகிறது. இதை எச்சத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். பிறகு அந்த நபியை பின்பற்றிய சஹாபாக்கள் வழிகாட்டினார்கள். பிறகு அந்த சஹாபாக்களை பின்பற்றிய தாபிரிங்கள் அடுத்துள்ளவர்களுக்கு இமாம்களாக வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். பிறகு அந்த தாபிரிங்களிடமிருந்து அந்த தக்வாவை படித்த அடுத்த தலைமுறையினர் அடுத்து வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த மார்க்கம் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒரு விஷயத்தை நாம் என்ன கவனிக்க வேண்டும் என்றால், இந்த வசனம் நமக்கு ஒரு பெரும் ஒரு பொறுப்பை தருகிறது. இந்த மார்க் விஷயத்திலே ஒரு திருப்புதலை, அதாவது நம் கவனத்தை திருப்புகிறது. நீ இதற்கு தகுதி உள்ளவனாக ஆக வேண்டும், இதற்கு அடுத்து வருகிற மக்கள் உன்னை பின்பற்றுகிற அளவுக்கு நீ தகுதி உள்ளவனாக ஆக வேண்டும். அந்த பயத்தை இந்த வசனம் கொடுக்கிறது. நாம் முன்னுள்ளவர்களை பின்பற்ற, பின்னுள்ளவர்கள் நம்மை பின்பற்ற. அப்ப நாம் முன்னுள்ளவர்களை சரியாக பின்பற்றினால்தான் பின்னுள்ளவர்கள் நம்மை பின்பற்றுவார்கள் என்றால், நாம் முன்னுள்ளவர்களை சரியாக பின்பற்றவில்லை என்றால், நாம் முன்னுள்ளவர்களை சரியாக தக்வாவில் பின்பற்றவில்லை என்றால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வழிகேட்டில் சென்று விட்டால் அடுத்து வருகிற தலைமுறைக்கு வழி கெடுத்தலில் தலைவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு மனிதன் இறையச்சத்திற்கு வழிகாட்டியாக இருப்பான், இல்லை என்றால் வழி கேட்டுக்கு வழிகாட்டியாக இருப்பான். இந்த வசனம் பிரார்த்தனையின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا رَبَّنَا هَبْ لَنَا مِنْ أَزْوَاجِنَا وَذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. எப்படி அல் குர்ஆனிலே இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன் என்ற வசனம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் இந்த இரண்டு வசனங்களும் பிரார்த்தனைகளாக நமக்கு சொல்லப்பட்டாலும், அல்லாஹ்வே உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன், சரியான வழியில் நேரான வழியில் எனக்கு நீ நேர் வழி காட்டு, நீ அருள் புரிந்தவர்களின் வழி, உன் கோபத்திற்குள்ளானவர்களோ வழி கெட்டவர்களோ அல்லர் அவர்கள் என்ற இந்த பிரார்த்தனை நமக்கு என்ன சொல்கிறது? அல்லாஹுவை மட்டும் வணங்கு, அல்லாஹ்விடம் மட்டும் உதவி கேளு, நேர்வழியை மட்டும் பின்பற்று, அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள் யார் என்று தேடி அவர்களுடைய வழியிலே செல், கோபத்திற்குரியவர்கள் யார் என்று தெரிந்து அவர்களுடைய வழியிலே சென்று விடாதே, வழிகட்டவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு அவர்களுடைய வழியிலே சென்று விடாதே என்ற ஏவலும் விளக்கலும் இந்த பிரார்த்தனைக்குள் இருக்கிறது. புரிகிறதா இல்லையா? அது போன்றுதான் இந்த வசனமும் நமக்கு, நீ அல்லாஹ்விடத்திலே கேட்கிறாய், தக்வாவிலே எங்களை வழிகாட்டிகளாக ஆக்கு என்று. நீ எப்படி தக்வாவில் ஒரு வழிகாட்டியாக உருவாக முடியும் என்றால், நீ இந்த இல்மை உனக்கு முன்னால் சென்ற சிறப்பிற்குரியவர்களிடமிருந்து கற்று பயின்று பயிற்சி பெற்று அதற்கு தகுதியானவனாக நீ உன்னை ஆக்கு. அப்போது அல்லாஹ் உன்னை அடுத்த தலைமுறையினருக்கு இமாமாக வழிகாட்டியாக ஆக்குவான். அதைத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த விளக்கம், அந்த விளக்கத்திற்குரிய இந்த ஆதாரத்தை தான் பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படித்தான் விளக்கம் கூறியிருக்கிறார்கள். எப்படி தக்வாவுடைய தலைவர்களாக, தக்வாவிற்குரிய தலைவர்களாக எங்களை ஆக்கு, அந்த தக்வாவை உடையவர்கள் எங்களை பின்பற்றுவார்கள், எங்களை தக்வாவிற்குரிய தலைவர்களாக ஆக்கு, அந்த தக்வாவை உரியவர்கள் எங்களை பின்பற்றுவார்கள் என்றால், இங்கே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விளக்கம் இந்த வசனத்திற்கு என்ன உணர்த்துகிறது, நமக்கு என்ன உணர்த்துகிறது இந்த வசனத்தின் மூலமாக, இந்த விளக்கத்தின் மூலமாக? நீ உன்னிடத்தில் தக்வாவை கொண்டு வா, அதற்குரிய முயற்சியை செய், அல்லாஹ்வுடைய அச்சத்தை உன்னிடத்திலே கொண்டு வா, இந்த பிரார்த்தனைக்கு தகுதி உள்ளவனாக உன்னை ஆக்கு. யா அல்லாஹ், எனக்கு ரிஸ்க்கு கொடு, எனக்கு வேலையை கொடு, எனக்கு குழந்தையை கொடு, எனக்கு குடும்பத்தில் பரக்கத்தை கொடு என்று கேட்டுவிட்டு அதற்கு முயற்சி செய்யாமல் ஒரு புத்திசாலி இருப்பாரா? எனக்கு செல்வத்தை கொடு என்று கேட்டுவிட்டு கடைக்கு செல்லாமல், வேலைக்கு செல்லாமல், தொழிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே தூங்குகிற ஒரு புத்திசாலி இருப்பாரா? இருப்பாரா? இருக்க மாட்டார். அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை கேட்டவர் தவக்குல், நம்பிக்கை வைத்து பிறகு அந்த ரிஸ்கை தேடி ஹலாலான வழிகளிலே செல்லுவார். ஆனால் மக்களுடைய நிலைமை என்னவென்றால், துன்யாவிலே இந்த அடிப்படையை கடைபிடிப்பார்கள், மார்க்கத்தில் கடைபிடிக்க மாட்டார்கள். எப்படி மார்க்கத்தில் எப்படி கடைபிடிக்க மாட்டார்கள்? நான் துவா கேட்டு விட்டேன், அல்லாஹ் என்னை தக்வா உள்ளவனாக ஆக்க போதுமானவன், இவர் எந்த முயற்சியும் செய்ய மாட்டார். ரிஸ்க்குக்கு பிரார்த்தனை கேட்டா கடைக்கு செல்லாமல் வீட்டில் உட்கார்ந்தாரா? தொழிலுக்கு செல்லாமல் வீட்டில் உட்கார்ந்தாரா? இல்லை, முயற்சி செய்தார். ஆனால் தக்வாவிற்கு துவா கேட்டுவிட்டு அதற்கு முயற்சி செய்யாமல் தக்வா வந்துவிடும் என்றால், இல்முக்கு துவா கேட்டுவிட்டு அதற்கு முயற்சி செய்யாமல் இல்மு வந்துவிடும் என்றால், இது எப்படி முரண்பட்ட நிலைப்பாடு? இப்ப சுகம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு நோயிலிருந்து சுகத்தை கொடு என்று. மருத்துவரிடத்தில் செல்லாமல் இருக்கலாமா? இன்றைய இந்த முரண்பட்ட நிலைப்பாடுதான் நாம் என்ன விளங்கிக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று. எப்படி நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்று மனிதன் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறான், துவா செய்துவிட்டு துவாவிற்குண்டான முயற்சியில் இறங்காத காரணத்தால். துவா செய்துவிட்டு துவாவுக்குண்டான முயற்சியில் இறங்காத காரணத்தால், தீனுக்காக துவா செய்துவிட்டு அதற்குரிய முயற்சியில் இறங்கவில்லை, ஆனால் துன்யாவுக்காக துவா கேட்டுவிட்டு அதற்குரிய முயற்சியில் இறங்கினான், துன்யாவை பெற்றுக் கொண்டான், தீனுக்காக துவா கேட்டுவிட்டு அதற்குரிய முயற்சியில் இறங்கவில்லை, எனவே தீனை அடையவில்லை. அடுத்து பாருங்கள், இதே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விளக்கம் இந்த வசனத்திற்கு, அல்லாஹ்வே எங்களை நேர்வழியின் வழிகாட்டிகளாக ஆக்கு, முத்தகீன இமாமா என்ற அந்த 25வது அத்தியாயத்தின் 74வது வசனத்திற்குரிய விளக்கத்தை தான் மீண்டும் நாம் பார்க்கிறோம். எங்களை ஹிதாயத்திற்குரிய வழிகாட்டிகளாக ஆக்கு, எங்களை கொண்டு நேர்வழி மக்களுக்கு கிடைக்க வேண்டும், வழிகெடுக்கும் தலைவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே. ஒருவன் வழிகெடுவதற்கு எங்களை முன்னோடியாக ஆக்கிவிடாதே. ரெண்டில் ஒன்றுதான் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இறையச்சம் இருந்தால் நம்மை பார்ப்பவர் இறையச்சம் உள்ளவராக மாறுவார். நம்மிடத்தில் இறையச்சம் இல்லை என்றால், அல்லாவின் நினைவு இல்லை என்றால், அல்லாவின் பயம் இல்லை என்றால், மார்க்க பற்று இல்லை என்றால், மார்க்க ஒழுக்கம் இல்லை என்றால், இறை நினைவு இல்லை என்றால், நம்மை பார்ப்பவர் அவரும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுகை நேரத்தில் ஒருவர் தொழுதால் அவரை பார்ப்பவர் அவரும் தொழுகைக்கு தயாராகுவார். ஒருவர் ஹலால் ஹராம் இரண்டும் முன் வரும்போது ஹலாலை பேணினால் அடுத்தவரும் அந்த ஹலாலை பேண முயற்சிப்பார். நீங்கள் வரமும் மீறினால் உங்களுக்கு அருகில் உள்ளவரும் உங்களோடு சேர்ந்து வரமும் மீறுவார். இப்போது நீங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஒருவர் யார் அப்படி செய்கிறாரோ அவர் வழி கெடுப்பதற்கு முன்னோடியாக ஆகிவிட்டார். ரெண்டு ஒன்று ஒரு நிலைமைதான், ஒன்று வழிகாட்டுதலுக்கு முன்னோடியாக இருப்பார், இல்லை என்றால் வழி கெடுப்பதற்கு முன்னோடியாக இருப்பார். ஆகவேதான் இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் விளக்கம் சொல்கிறார்கள், யானா எங்களை ஹிதாயத்து காட்டுவதற்கு, மக்கள் ஹிதாயத்து பெறுவதற்கு எங்களை வழிகாட்டிகளாக ஆக்கு, தலைவர்களாக ஆக்கு, மக்கள் வழிகெடுவதற்கு எங்களை தலைவர்களாக ஆக்கிவிடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் அம்பியா 73 வசனத்திலே அல்லாஹ் இப்படித்தான் சொல்கிறான், நபிமார்களை பற்றி குறிப்பிடும் போது நாம் அவர்களை தலைவர்களாக வழிகாட்டிகளாக ஆக்கினோம், அவர்கள் நம்முடைய கட்டளையை கொண்டு மக்களுக்கு வழிகாட்டினார்கள் நபிமார்களுக்கு. அதற்கு பிறகு சூரா சஜிதாவிலே அந்த நபிமார்களுக்கு பின்னால் வந்த இஸ்ரவேலர்களில் உள்ள கல்விமான்கள் யார் இறையச்சத்தோடு அதாவது மக்களுக்கு வழிகாட்டினார்களோ, சூரத்து சஜிதா 32 அத்தியாயத்தின் 24 வசனத்திலே வஜஅல்னா மின்ஹும் அய்மத்தை யஹ்தூன பி அம்ரினா லம்மா ஸபரு, மக்களிடத்திலே மார்க்க பற்றி இருந்த போது அவர்களிலிருந்தே நாம் வழிகாட்டிகளை உருவாக்கி கொடுத்தோம், அவர்கள் அந்த மக்களுக்கு நம்முடைய கட்டளையை கொண்டு வழி நடத்தி வழிகாட்டி சென்றார்கள். அப்ப மக்களிடத்திலே தக்குவா இல்லை என்றால் நல்ல ஆளுங்கள் உருவாக மாட்டார்கள் என்று இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிறது. அப்ப அல்லாஹு தஆலா அப்படித்தான் சொல்கிறான், நீ நல்லவனாக இருந்தால் நீ நல்லவர்களுக்கு வழிகாட்டியாக, அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருப்பாய். ஃபிரௌனை பற்றியும் அவனுடைய சகாக்களை பற்றியும் அல்லாஹ் சூரத்துல் கசஸிலே சொல்லும் போது 41 வசனத்திலே வஜஅல்னாஹும் பாதுகாப்பானாக, இந்த ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய சகாக்களையும் நரகத்திற்கு அழைத்து செல்லுகிற தலைவர்களாக வழிகாட்டிகளாக நாம் ஆக்கினோம். அப்படி ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய சகாக்களையும் மக்களை நரகத்திற்கு தாவா கொடுக்கிற அழைத்து செல்கிற வழிகாட்டிகளாக நாம் ஆக்கிடும். அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்ப இந்த நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமான், நம்முடைய கல்வியுடைய நிலை எப்படி இருக்கிறது? நாம் நல்லவர்களை பார்த்து நல்லவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக நாம் மாறினால் அடுத்தவர்களுக்கு நாம் இறையச்சத்திலே வழிகாட்டுவோம். நாம் இறையச்சம் உள்ளவர்களாக தக்குவா உள்ளவர்களாக மாறவில்லை என்றால் அடுத்தவர்களுக்கு தக்குவாவில் வழிகாட்ட முடியாது. எதில் வழிகாட்டிகளாக மாறிவிடுவோம்? அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. வழி கெடுப்பதிலே முன் உதாரணமாக ஆகிவிடுவோம். இமாம் இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் சுதி அவர்களிடமிருந்து இதற்கு இன்னும் ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். அதாவது மக்கள் சிலர் எப்படி விளங்கிக் கொள்கிறார்கள் என்றால், மஸ்ஜிதிலே மக்களுக்கு இமாமத்து செய்கிற இமாமாக எங்களை ஆக்கிவிடு என்று எண்ணுகிறார்கள். அப்படி அல்ல, அந்த இமாமை இங்கே சொல்லப்படவில்லை. அப்போதே இந்த சிந்தனையை அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். தப்சீர் கலையின் மிகப்பெரிய அறிஞர் இமாம் சுதி அவர்கள், அதுவல்ல இங்கே நோக்கம். என்ன நோக்கம்? ஹராமிலே எங்களை வழிகாட்டியாக ஆக்கு, மக்கள் எங்களை பார்த்து ஹலால் ஹராமை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு முஸ்லிம் குர்ஆனாக ஹதீஸாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், ஹலால் ஹராமை தெரிவதென்றால் குரானை பார்த்து தெரிந்து கொள், ஹதீஸை பார்த்து தெரிந்து கொள், படித்து தெரிந்து கொள். அதாவது புத்தகத்தில் தான் இஸ்லாமிலே ஹலால் ஹராம் இருக்கும் என்ற நிலை மாறி, ஹலால் ஹராமை தெரிவதற்கு ஒரு முஸ்லிமை பார், அவன் செய்வது ஹலால், அவன் விடுவது ஹராம் என்ற உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். புரியுதா இல்லையா? இன்றைக்கு என்ன சொல்றாங்க, தாவா கொடுக்கும்போது இதை வேற ரொம்ப வெக்கமில்லாமல் சொல்லிப்பாங்க. தாவா கொடுக்கும்போது நீங்க முஸ்லீம்களை பார்க்காதீங்க, இஸ்லாத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்லிப்பாங்க. எப்படி நீங்க முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வராதிங்க, நீங்க இஸ்லாம பார்த்து குரான பார்த்து ஹதீஸ பார்த்து இஸ்லாமுக்கு வாங்க, ரொம்ப பெரிய சித்தாந்தத்தை சொல்லிட்ட மாதிரி ஒருத்தன் கேட்டான்னு வச்சுக்கங்க, ஏண்டா ஏற்கனவே இருக்கிற நீங்களே அதை பின்பற்ற முடியலையே, புதுசா நான் வந்து என்னத்தை பின்பற்ற போறேன். இது அழகு, வர்றவனையும் பலவீனமாக்கி. அப்ப நீனும் முஸ்லீமாவே, நாங்க பின்பற்றாம இருக்கிற மாதிரி நீனும் பின்பற்றாம இருந்த ஏதோ பேர மாத்திக்கிட்டா போதும், கொடுக்கும் போதே தான் அப்படித்தானே இருக்கு. இஸ்லாத்தை முஸ்லீம பார்த்து இஸ்லாத்துக்கு வராத, புரியுதா நான் சொல்றது? கொஞ்சம் இதனுடைய மறுபக்கத்தை சிந்திச்சு பாருங்க. பார்க்கறதுக்கு என்னமோ பெரிய அழகான ஒரு சித்தாந்தத்தை சொல்லி ரொம்ப கண்டுபிடிச்ச மாதிரி பெரிய வழக்கம் மாதிரி தெரியும், ஆனா இதனுடைய மறுபக்கத்தை சிந்திச்சு பாருங்க. அவனா உங்கள்ட்ட கேள்வி கேட்கறான், என்னங்க நீங்க இப்படி இப்படி சொல்றீங்களே, சில முஸ்லீம்கள் குடிக்கிறாங்களே, சில முஸ்லீம்கள் சூது விடறாங்களே சொன்னா அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. சைத்தான் எல்லாரோடையும் இருக்கிறான், அவனோட போராடுறதுதான் நம்முடைய வேலை. அவங்களுக்கு நம்ம நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். ஒரு முஸ்லீம் செய்யறதுனால அது தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. யாரு செஞ்சாலும் தப்பு தப்புதான், அதற்குரிய தண்டனை மறுமையில இருக்கு என்ற அச்சத்தை கொடுங்கள், பயத்தை கொடுங்கள், வழிகாட்டுங்கள். அதை விட்டுட்டு முஸ்லீம பார்த்து இஸ்லாத்துக்கு வராத, நீ குரானை பார்த்து இஸ்லாத்துக்கு வா, அப்ப நீ என்ன செய்ய, நீனு வந்தாலும் எங்களை போலே வாழும்னு சொல்லி அழைக்கிற மாதிரி இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாக அதுவல்ல. அப்ப இதைத்தான் இமாம் சுதி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள், ஹலால் ஹராமில் எங்களை இமாமாக ஆக்கு. அதாவது நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் முழுமையாக ஹலால் ஹராமை பேண வேண்டும், எங்களை பார்ப்பவர்கள் இது இஸ்லாமிலே ஹலால் ஹராம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு உயர்ந்த தரம். அப்ப அந்த அளவிற்கு நஃப்ஸுடைய கட்டுப்பாடு வேண்டும். இமாம் ஜாஃபர் இப்னு முஹம்மத் சொல்லுகின்றார்கள், இதுவும் ஒரு அழகான ஒரு விளக்கம் குர்ஆனுடைய இந்த வசனத்திற்கு, இஜ்அல்னி ரிபன் ஃபைதா குல்து சத்தகூனி வகபிலு மின்னி. யா அல்லாஹ், மக்களின் நல்லெண்ணத்திற்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்கு, நாங்கள் பேசினால் எங்கள் பேச்சை அவர்கள் நம்ப வேண்டும், மார்க்கம் என்று நாங்கள் அவர்களுக்கு எடுத்து சொன்னால், உன்னுடைய கட்டளை என்று நாங்கள் அவர்களுக்கு போதித்தால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஒரு தகுதியிலே எங்களை ஆக்கு. அன்பு சகோதரர்களே, ஆக சுருக்கம் என்னவென்றால், இமாம்கள் மார்க்க அறிஞர்கள் இந்த வசனத்திற்கு கொடுக்கிற அத்தனை விளக்கமும் நமக்கு ஒரு பெரிய அமானிதத்தை, அமானித சுமையை கொடுக்கிறது, அமானித சுமையை கொடுக்கிறது, பயத்தை கொடுக்கிறது. ஒவ்வொருவரும் நம் இல்லங்களுக்கு திரும்பியதற்கு பிறகு நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு, நம்முடைய நஃப்ஸை கேட்பதற்கு, விசாரிப்பதற்கு, சாட்டை எடுத்து அடிப்பதற்குண்டான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது, நீ இதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறாயா. குறைஞ்சபட்சம் நம்ம பிள்ளைகள் நம்மை பார்த்து திரும்புகிற அளவுக்காவது நாம் இருக்கிறோமா? சின்ன உதாரணத்துக்கு முதல் கட்ட மாற்றம் எப்படி, நம்மை பார்த்து நம் பிள்ளைகள் உண்மை பேசுவதில், தக்குவாவில், ஒழுக்கத்தில், அல்லாஹ்வுடைய பயத்தில், தொழுகையை கடைபிடிப்பதில், குர்ஆனை ஓதுவதில், ஹதீஸை படிப்பதில், அல்லாஹுவின் மீது அன்பு வைப்பதில், நபியின் மீது நேசம் கொள்வதில், முஸ்லிம்களை மதிப்பதில், முஸ்லிம்களோடு பழகுவதில், பிறருக்கு மரியாதை செய்வதில், குறைந்தபட்சம் ஒவ்வொருத்தரும் முதல்ல இன்ஷா அல்லாஹ் நம்ம வீட்டுக்கு திரும்பினதுக்கு பிறகு இன்னையிலிருந்து நம்ம ஒரு சுய பரிசோதனை செய்து, நான் முதலில் என் குழந்தைக்கு தகப்பனாக இருப்பதோடு அவனுக்கு ஒரு மார்க்க வழிகாட்டியாகவும் நான் மாற வேண்டும், அவனுக்கு நான் ஒரு மார்க்க வழிகாட்டியாகவும் நான் மாற வேண்டும் என்று ஒரு சின்ன மாற்றத்துக்கு இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இரவிலிருந்து வித்திருந்த பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹு அக்பர். அவ்வளவுதான், பிள்ளைகளுக்கு மாறிட்டோம் என்றால், அடுத்து மனைவிக்கு மாறிட்டோம் என்றால், அப்புறம் வெளியில போய் திரும்ப உள்டாவ மாத்த முடியுமா? முடிஞ்சு போச்சு, புரியுதா? ஒன்ஸ் மாத்திட்டோம்னு சொன்னா அப்ப வீட்டிலேயே உண்மை பேசுறாரு, வீட்டிலேயே ஒழுக்கமா இருக்கிறாரு, ஏன்னா வீட்டுல வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த நேரத்திலேயே அவர் அந்த நிலைமைக்கு வந்து விட்டார் என்று சொன்னால், அடுத்து மக்களுக்கு முன்னால் வரும்போது கண்டிப்பாக அந்த மாற்றம் தான் அவரிடத்திலே தரிபட்டு இருக்குமே தவிர வேற ஒரு முரண்பாடான மாற்றம் வந்து விடாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த வசனம் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு விளக்கத்தை, அச்சுறுத்தலை கொடுக்கிறது. அல்லாஹு தஆலா அதை சரியாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு தௌஃபீக், அவனுடைய அருளை தந்தருவானாக. சரி, அடுத்து சில இமாம்களுடைய கூற்றை அவர்கள் அங்கே பதிய வைத்தார்கள். அதற்கு சென்ற வாரம் நாம் ஓரளவுக்கு விளக்கம் சொல்லிவிட்டோம். இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு தான் சில விளக்கங்கள் மிச்சம் இருந்தன, அவற்றை இன்ஷா அல்லாஹ் இப்போது நாம் பார்ப்போம். அடுத்து இமாம் அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அதாவது அபு வாயில் என்ற தாபியடி அறிவிக்கிறார், நான் ஷைபாவிற்கு அருகிலே இந்த மஸ்ஜிதில், அதாவது சஹாபாக்களிடத்தில் இந்த மஸ்ஜித் என்று சொல்லப்பட்டால் அது ஒன்று மக்காவுடைய அல் மஸ்ஜிதுல் ஹராம் அல்லது அல் மஸ்ஜிதுல் நபவி. இங்கே இந்த மஸ்ஜித் என்று சொல்லப்படுவது அல் மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லாவுடைய அந்த புனிதமான பள்ளிவாசல். இந்த ஷைபா என்பவர் யார் என்றால், இவரும் இவருடைய குடும்பத்தார்களும் தான் காபாவுடைய அந்த பரிபாலன கர்த்தாக்கள், அதாவது காபத்துல்லாவை பராமரிக்கிற நிர்வாகிகள். இது இவர்களுடைய குடும்பத்துக்கு சொந்தமானது. ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலிருந்து இந்த பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. இஸ்லாம் வந்ததற்கு பிறகும் அந்த பழக்கம் அப்படியே நீடித்தது. இஸ்லாம் நல்ல பழக்கங்களை உறுதிப்படுத்துவதற்காக வந்தது, கெட்ட பழக்கங்களை களைவதற்காக வந்தது. எனவே இஸ்லாமிற்கு முன்பு என்னென்ன நல்ல பழக்கங்கள் அரபுகளிடத்தில் இருந்தனவோ அந்த நல்ல பழக்கங்களை இஸ்லாம் அங்கீகரித்தது, அதற்கு ஆர்வம் ஊட்டியது. அப்ப காபத்துல்லாவின் நிர்வாகிகளாக இவர்கள் இருந்தார்கள். அப்துத்தார் என்ற குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அதிலே வந்தவர் தான் இந்த ஷைபா என்பவர், ஷைபா இப்னு உஸ்மான் இப்னு தல்ஹா. சரி, இவருக்கு அருகிலே நான் அமர்ந்திருந்தேன் என்று சொல்கிறார் அபு வாயில். அப்போது அந்த ஷைபா ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறார். என்ன சம்பவம்? ஜலச இளைய உமாரு ஃபீ மஜ்லிஸிக ஹாதா, நீ இப்போது எனக்கு அருகில் அமர்ந்திருப்பது போன்று ஒரு நேரத்தில் உமர் என் அருகில் அமர்ந்திருந்தார் ரழியல்லாஹு அன்ஹுமா. சரியா? ஃபகால், அப்போது உமர் கூறினார், ஹமம்து அல்லா அதா ஃபீஹா சஃப்ரா வலா பைதா இல்லா கஸம்துஹா பைனல் முஸ்லிமீன். ஷைபாவிடத்தில், ஷைபாயா காபாவின் நிர்வாகி, உமர் அவர்கள் சொல்கிறார்கள், ஷைபா எனக்கு என்ன ஆசை என்றால், ஹமம்து, நான் என்ன விரும்புகிறேன் என்றால், அதாவது விரும்புதலில் கொஞ்சம் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா, எனக்கு ஒரே முடிவா இருக்கு. என்ன முடிவு? இந்த காபத்துல்லாவிற்குள் இருக்கிற தங்கங்கள் வெள்ளிகள் எல்லாவற்றையும் எடுத்து மக்களுக்கு பங்கு வைத்து விட வேண்டும், முஸ்லிம்களுக்கு பங்கு வைத்து கொடுத்து விட வேண்டும். உமர் அவர்கள் எப்படி யோசிக்கிறார்கள், காபத்துல்லாவிற்கு செல்வம் தேவையில்லை, இது ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே குறைஷிகள் வைத்து புதைத்து விட்டார்கள். சும்மா இப்படி புதைந்து கிடப்பதற்கு அதை எடுத்து பயன்படுத்தலாமே, முஸ்லிம்களுக்கு, ஏழை முஸ்லிம்களுக்கு எடுத்து பங்கு வைக்கலாமே என்று உமர் அவர்கள் விரும்புகிறார்கள். இப்போது வெளிரங்கத்தில் பார்த்தால் உமர் அவர்களுடைய இந்த ஞானம், இந்த அபிப்பிராயம் கேட்பவருக்கு சரி என்று தோன்றும். சரியா? ஒரு தங்கம் வெள்ளி சும்மா பூமியில புரஞ்சு கிடக்கிறதுக்கு, வீட்டுக்குள்ளார அல்லாஹுடைய வீட்டுக்குள்ளார புரஞ்சு கிடக்கிறதுக்கு, அல்லாஹுடைய அடியார்களுக்கு அது கிடைக்க பெற்றால் பயனுள்ளதாகத்தானே இருக்கும் என்ற கோணத்தில் பார்க்கும்போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த கூற்று சரியாகத்தான் தோன்றும். ஆனால் இங்கே நடந்தது என்ன? இதுதான் நம்முடைய பாடத்திற்குண்டான அடிப்படை. இமாம் அவர்கள் என்ன பாடம் இது? குர்ஆன் சுன்னாவை அது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்புறம் தலையை விட்டுட்டோம்னா வாழை பிடிச்சி கடைசியில் என்ன செய்ய முடியும்? அப்புறம் ஒரு ஸ்கூல்ல வாத்தியார் கேட்ட மாதிரி தான், என்னப்பா பூஞ்சிச்சா, மண்டைக்குள்ளார பூந்துச்சா, நுழைஞ்சிச்சா, மூளைக்குள்ளார நுழைஞ்சிச்சான்னு கேட்டாரா. மாணவன் சொன்னானா, எல்லாம் நுழைஞ்சிருச்சு, வால் மட்டும் நுழையிலன்னு சொன்னானா. என்னடா எல்லாம் நுழைஞ்சிருச்சு, வால் மட்டும், வித்தியாசமா பதில் சொல்லியடான்னு கேட்ட. அவன் கடைசியில் என்ன பார்த்துட்டு இருந்திருக்கிறான்? அங்க பொந்துல எலி போனதை பார்த்துட்டு இருந்திருக்கிறான். பொந்துல எலி போனதை பார்த்துட்டு இருக்கிறான். எலி உள்ளார மொத்தமா போயிருச்சா, வால் மட்டும் கடைசியில் இருக்கான்னா அந்த மாதிரி ஆயிடக்கூடாது மேடம். அதனால திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். சரியா? இப்ப ஷைபா சொல்ற பதில பாருங்க. மா அன்த பிஃபாயிலின், அரபி தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த வார்த்தையினுடைய வீரியம் தெரியும், தமிழ்ல எல்லாம் சொல்லவே முடியாது. மா அன்த பிஃபாயிலின், நேரடியாக அதுக்கு பொருள் சொல்வதாக இருந்தால், கண்டிப்பா செய்பவனாக நீ இல்லை. அதாவது அந்த காரியத்தை உன்னால் செய்ய முடியாது, நீ நினைக்கிற மாதிரி அப்படி உன்னால செய்ய முடியாது. மா அன்ட் டிஃபைன், இப்ப எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒருத்த அடிச்சுடுவார், நினைச்சுப்பாரு சொல்றாங்களா, பொதுவா கிழிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா, என்ன மா அன்ட் டிஃபைன், அதாவது அதுக்கு சான்ஸே கிடையாது, அதுக்கு பேச்சே கிடையாது, இடமே கிடையாது. மா அன்ட் டிஃபைன், ஒரே வார்த்தை அவர் பேசுறதுக்கு அடுத்த கேள்வி ஏன் முடியாது அப்படிங்கிறார். அவர் ரொம்ப கூல பதில் சொல்றாரு, நண்பர்களும் அதை செய்யவில்லை. சாப்டர் க்ளோஸ். உன் இரண்டு நண்பர்களும் அதை செய்யவில்லை. யாரு இரண்டு நண்பர்கள்? உன் இரண்டு நண்பர்கள் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் அதை செய்யவில்லை. முடிஞ்சு அவ்வளவுதான், சரண்டர் முடிஞ்சா. அது அவங்க காலத்தில் அவங்களுக்கு சிந்தனை இல்லாமல் இருந்திருக்கும், அது தெரியாம இருந்திருக்கும், அது அவங்களுக்கு தேவை இல்லாம இருந்திருக்கும், அது அவங்களுக்கு வந்து வேற வேலையில பிஸியா இருந்திருப்பாங்க, அது நம்ம காலம் மாதிரி கிடையாது. உமருடைய வார்த்தையை பாருங்கள், அவர்கள் தான் அந்த இரண்டு மனிதர்கள், அவர்களை பின்பற்றியே ஆக வேண்டும். ஒரே அவர்கள் தான் அப்படிப்பட்ட இரண்டு மனிதர்கள், யுக்ததா பிஹிமா, அந்த இருவரையும் பின்பற்றப்பட வேண்டும். There is no chance for any Muslim. அவர்களை விட்டு, அந்த இருவரை விட்டு விலகுவதற்கு முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்லை. ஹுமல் மர்ஆனி யுக்ததா பிஹிமா, ஆம் அவர்கள் தான் அந்த இரண்டு மனிதர்கள், அவர்கள் பின்பற்றப்பட வேண்டும், அந்த இருவரும் பின்பற்றப்பட வேண்டும். ஒரே அடி முடிஞ்சு போச்சு. விளக்கம்லாம் கிடையாது. உமர் எத்தனை விளக்க வழங்கி வச்சிருப்பாங்க. ஒரு விஷயத்தை உமர் ஒரு முடிவு ஹமம் தீர்ந்து சொல்கிறார், நான் இப்படி முடிவு செய்துவிட்டேன். ஹம்ம என்று சொன்னால் உறுதியாக ஒரு திட்டத்தை தீட்டி விடுவதற்கு சொல்லப்படும். இதுல உள்ள தங்க வெள்ளியெல்லாம் எடுத்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பங்கு வகிப்பதற்கு நான் முடிவு செய்துவிட்டேன். சும்மாவா முடிவு செஞ்சிருப்பாங்க? எவ்வளவு சிந்திச்சிருப்பாங்க அதுக்கு? நம்மள மாதிரி சாதாரண ஆளா, கலீஃபா, ஒரு முஜ்தஹித், ஒரு ஹாக்கிம், ஒரு சஹாபியுர் ரசூல், அதுவும் இவருடைய வாயால் குர்ஆன் பேசுகிறது, சத்தியம் பேசுகிறது என்று சொல்லப்பட்ட ஒரு தோழர், அந்த தோழர் இவ்வளவு வேகமா சொல்லும்போது ஷைபா ரொம்ப ஈஸியா சொன்னாரு, மா அன்த பிஃபாயிலின். திரும்பவாங்க, மா அன்த பிஃபாயிலின், நீ அப்படி செய்பவர் அல்லவே, அது உனக்கு சாத்தியம் அல்லவே. இப்ப கேட்கிறாங்க, நின்ன ஏன் முடியாது என்னால சொல்றாங்க, உன் இரு தோழர்கள் அப்படி செய்யவில்லையே, அதை செய்யவில்லையே. ஆம் அவர்கள் தான் அந்த இரண்டு மனிதர்கள், அவர்கள் பின்பற்றப்பட வேண்டும். முடிஞ்சா அன்பு சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தகவலை நமக்கு தருகிறார்கள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுதல் என்ற பாடத்திலே இங்கே கொண்டு வரும்போது, குர்ஆன் ஹதீஸ் என்ற பாடத்திலே இங்கே கொண்டு வரும்போது, இங்கே ரசூலையும் அபூபக்கரையும் கொண்டு வருகிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் ஒரு வழிகட்ட கூட்டம் வரும், அவர்கள் ரசூலிடமிருந்து சஹாபாக்களை பிரித்து பார்ப்பார்கள், கிலாபத்தை பிரித்து பார்ப்பார்கள் என்ற முன்னறிவிப்புகள் எல்லாம் ஹதீஸிலே வந்திருக்கின்றன. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தும் விதமாகத்தான் சொல்கிறார்கள், அபூபக்கரை நபியிடமிருந்து பிரித்து பார்க்க முடியாது. அபூபக்கரை நபியிடமிருந்து பிரிக்க முடியாது. எப்படி நபியிடமிருந்து குர்ஆனை பிரிக்க முடியாதோ, இன்றைக்கு அதையும் பிரித்து விட்டார்கள். எப்படி நபி சொன்னா கூட அந்த குர்ஆனுக்கு விளக்கமா எடுத்துக்கொள்ள முடியாது, அதை நம்ம இன்றைக்கு சயின்ஸ் படி பார்த்தாதான் அதுக்கப்புறம் நம்ம முடிவு செய்வோம். இதற்கு பின்னால் ஒரு குஃபுர் இருக்குமா? இதற்கு பின்னால் நபி சொல்லி இருந்தாலும் அதை நாம் நம்முடைய சயின்ஸுக்கு ஏற்ப பார்த்துத்தான் முடிவு செய்வோம், அதை அந்த குர்ஆன் வசனத்திற்கு விளக்கமா எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா என்ற இந்த பேச்சுக்கு பிறகு இதை விட ஒரு இடை நிராகரிப்பு இருக்கு என்று நாம் சொல்ல முடியுமா? மஹாதல்லா. அப்படித்தான் அபூபக்கரோ உமரோ உஸ்மானோ அலியோ வேண்டுமென்றே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் செய்தார்கள் என்று ஒருவன் கருதினால், அல்லது அவர்களுடைய கூற்றை குர்ஆன் சுன்னாவிற்கு விளக்கமாக ஒருவன் எடுக்கவில்லை என்றால், அல்லது அவர்களுடைய கருத்தை வழிகேடுகள் என்று கூறினால், கூறியவன் தான் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக செல்கிறான், கூறியவன் தான் வழிகேட்டிலே செல்கிறான். புரியுதா? ஹஜ்ரத் உமருடைய சொல்லை இங்கே நமக்கு இங்கே பதிவு வைத்து சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பது என்றால் அதை சஹாபாக்கிட்டிருந்து திருச்சி தனியா தூக்கிட்டு போக பார்க்காதீங்க. எப்படி? அது உங்க வீட்டு சொத்து நினைச்சுக்காதீங்க. அதாவது உங்களுக்கு மட்டும் சொந்தமானது, உங்களுக்கு வீட்டு சொத்து, நீங்க தான் அதை நல்லா புரிஞ்சுப்பீங்க நினைச்சுக்காதீங்க. அதை சஹாபாக்களோட சேர்த்து சேர்த்து பாருங்க. புரியுதா? இப்ப இந்த வார்த்தையை இங்கே பதிவு செய்கிறார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் புரிந்திருந்தார்கள். புரியுதா? அந்த சஹாபி ஷைபா என்ன சொல்றாரு உமரை பார்த்து? உமர் சொல்றாரு, நான் இத உள்ளார உள்ளதெல்லாம் தோண்டி எடுத்து பங்கு வைக்கிறேன் சொல்லும் பொழுது குர்ஆன்ல அப்படி தடை இல்லையே, ஹதீஸ்ல அப்படி ரசூலுல்லாஹ் தடுக்கலையே. புரியுதா? அப்படிலாம் கேள்வி வரலாம். புரிஞ்சு வச்சிருந்தாங்க சஹாபாக்கள். சஹாபாக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கரும் ஒன்றை செய்திருந்தால் அது தீன் என்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, அடுத்து அபூபக்கர் அதை செய்யல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் செய்யல, அடுத்து அபூபக்கரும் செய்யவில்லை. இனி அங்கே ஒரு வாய்ப்பு கிடையாது. எப்படி? இதற்கு ஒரு வாய்ப்பு அங்கே விடவில்லை. எனவேதான் உமர் அவர்கள் அப்படி நாடிய போது உடனே உமர் அவர்கள் அங்கே உணர்த்தப்படுகிறார்கள் ஷைபாவின் மூலமாக. இப்போ இந்த வார்த்தையை ஷைபாவிடம் இருந்து கேட்டதற்கு பிறகு உமர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதற்கு ஏதாவது விளக்கம் சொன்னார்களா? அல்லது ஒன்று விளக்கம் சொல்வதாக இருந்தால் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்வார்கள், அல்லது ஒரு ஹதீஸை சொல்வார்கள், அல்லது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வை சொல்வார்கள். ஆனால் எப்போது உமர் அவர்கள் அப்படியே அங்கே நின்றுவிட்டு அந்த இருவரும் அப்படிப்பட்ட மனிதர்கள்தான், அவர்களை பின்பற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டு விட்டதோ, இனிமேல் இந்த விஷயத்தில் அடுத்து மறுபரிசீலனை செய்வதற்குரிய வேலையே கிடையாது. ஏனென்றால் சூரத்துல் ஆறாவது ஏழாவது அத்தியாயத்தி 158வது வசனத்திலே நபியை பற்றி வருகிற அந்த சிறப்பு அம்சம், இந்த நபி எப்படிப்பட்டவர் என்றால் நம்பிக்கையாளர்கள் இவரை பின்பற்றுவார்கள், இவருக்கு பின்னாடி தான் அவங்க போவாங்க, இவருக்கு பின்னால் தான் அவர்கள் செல்வார்கள் என்ற வசனம் இருக்கிறது. நபி எந்த ஒன்றை செய்யவில்லையோ அதை நாம் செய்யக்கூடாது என்பதற்கு தெளிவான விளக்கமாக அமைந்துவிட்டது. புரியுதா? அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அதை அங்கீகரிச்சுட்டாங்க ரசூல்லா. அது உள்ளார உள்ள இருந்த செல்வம், அதை போய் நம்ம புதுசா திரும்ப தோண்டி எடுத்துக்கிட்டு ஒன்னும் செய்ய வேணாம்னு பேசாம இருந்தாங்க. திரு அபூபக்கர்கிட்ட ஏதாவது அது விஷயமா ஒரு விளக்கம் இருந்திருந்தால் அபூபக்கர் என்ன செஞ்சிருப்பாரு, எடுத்திருப்பாரு. அப்ப எப்போது அபூபக்கரும் அதை செய்யவில்லையோ அப்போது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த அங்கீகாரம் உறுதியாகி விடுகிறது. சரியா? இன்னும் சொல்ல போனா ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இந்த தேவை அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. அபூபக்கருடைய காலத்திலே ரலியல்லாஹு அன்ஹு இந்த தேவை இருந்தது. உமருடைய காலத்தில் செல்வமும் மிகுந்திருந்தது. அப்ப தேவை இருந்த காலத்திலே அதை தொடாமல் விட்டிருக்கும் போது அது எந்த விதமான தொந்தரவு, அதை பற்றி எந்த விதமான சாப்டரையும் புதுசா திறக்காதீங்க என்று ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பமாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்று கொடுக்கப்படுகிறது. என்ன சான்று? சஹாபாக்கள் இந்த விஷயத்திலே தெளிவாக இருந்தார்கள், ரசூலுடைய சுன்னத்தை மீறக்கூடாது என்று. அதற்கு பிறகு அபூபக்கருடைய சுன்னத்தை மீறக்கூடாது என்று. சரியா? மூன்றாவது ஒரு விஷயம், இது இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு விஷயம் தவறு என்றால் நாம் அதை தவறு என்று அறிவதை விட சஹாபாக்கள் தவறு என்று அறிந்திருப்பார்கள். நமக்கு தவறுன்னு தெரிஞ்சிருச்சானா சஹாபாக்களுக்கு தவறுன்னு தெரியல, அப்படி ஒரு நிலைப்பாடு இல்லை. சஹாபாக்களிலே ஒருவர் ஒரு தவறான புரிதலை கொண்டிருந்தால் அதை ஏனைய சகாபாக்கள் உணர்த்தி இருப்பார்கள், அவர்களிலேயே சீர்திருத்தம் செய்கிற, வழிகாட்டுகிற, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற, சத்தியத்தை போதிக்கிற ஒருவர் அங்கே இருந்திருப்பார். ஒட்டுமொத்த அதாவது சமூகமும் அதை அப்படியே அங்கீகரிச்சுக்கிட்டு இருந்துருச்சு, நாங்க தான் இப்ப கண்டுபிடிச்சோம் அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு. இணையத்திற்குரியவர்களே, இந்த நிலைப்பாடு முட்டாள்தனமான நிலைப்பாடு. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு உமர் அவர்கள் இப்படி சொல்லும் போது, உமர் கலீஃபாவாச்சு, நமக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவராச்சு, சைபா இவர் எப்ப இஸ்லாமுக்கு வந்தாரு, மக்கா வெற்றி என்பது வந்தவர், உமர் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியை ஆரம்பித்த 5வது வருடத்திலேயே இஸ்லாமை ஏற்றவர், அதற்கு பிறகு ரசூலுல்லாஹோடு நிழலாக வாழ்ந்தவர், ரசூலுல்லாஹோடு பயணத்திலும் உள்ளூரிலும் போர்களிலும் கூட இருந்தவர், அவர் சொல்லும் போது கூட நான் உனக்கு பின்னாடிதானப்பா இஸ்லாத்துக்கு வந்த, மொத்தமா கணக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு 5 வருஷம் இருக்கும், மக்கா 8வது ஆண்டுல வெற்றி கொள்ளப்பட்டது, அதுல ஒரு 2 வருஷம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி ஒரு 2 வருஷம், 4 வருஷம், இது ஒரு அடுத்த வருஷத்துல நடக்குது, அல்லது 2 வருஷம் கழிச்சு நடக்குன்னு வச்சுங்க, 6 வருஷம். இப்ப உமருடைய நிலைமை என்ன? அப்ப இந்த இடத்துல தான் நம்ம புரிய வர்றோம், சஹாபாக்கள் ஒருத்தர் ஒருத்தரை திருத்துவதிலே முகஸ்துதியோ அல்லது அதாவது அவர் போய் நம்ம எப்படிங்க சொல்றது, அவர் ரொம்ப பெரியவராச்ச என்ற நிலைப்பாட்டில் இல்லை. இப்ப இருவரில் ஒருவருடைய கருத்து சரியா தப்பா என்பது அங்கே முடிவாகிவிடும். இப்ப ஷைமா சொல்றாரு, லபானி அப்படி செய்ய முடியாது, ஏன்னா அவங்க அப்படி செய்யல அப்படிங்கும் போது இது தப்பா இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப ஒவ்வொரு வழக்கம் சொல்லுவாரு, அல்லது உமரோட உள்ள சகாபாக்கள் வழக்கம் சொல்ல உடனே கூட்டிடுவாங்களே யாரு, உமர் என்ன செய்வார்கள், ஒரு பிரச்சனை சொன்னா தெரியுமா உங்களுக்கு, உமர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது, மாற்று கருத்து ஒன்று வந்து விட்டது, முரண்பாடு வந்து விட்டது என்று சொன்னா உடனே பத்ருல வந்தவங்க எல்லாம் ஒன்னா சேருங்க அப்படின்னு, உலகத்துல வந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேருங்க, பையாத்து ரிதுவானை ஒன்று சேருங்க, சகாபாக்கள் உள்ள எல்லா அறிஞர்களுடைய மாநாட்டையும் கூட்டிடுவாங்க, முடிஞ்சு குடிச்சு ஷூரா வச்சு இந்த விஷயத்தை விளாசி பேசி ஆதாரங்களை கேட்டு அவங்க இடத்துல ஆதாரம் இல்லைன்னா உமஹாத்துல் முஃமினுக்கு அனுப்பி அவங்க இடத்துல ஏதாவது இருக்குதா என்று கேட்டு அந்த விஷயத்துல ஒரு முடிவை காணுவார்கள் உமர் அவர்கள். புரிஞ்சுச்சா? அப்ப இந்த விஷயம் சொல்லப்பட்டதுக்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை இனி இதை பத்தி அடுத்த மசூராவுக்கு வேலை இல்லை. எப்படி மசூராவுக்கு வேலை இருக்குதா? உன் இரு தோழர்கள் செய்யவில்லை என்று மசூரா என்று சொன்னதுக்கு பிறகு அடுத்த மசூராவுக்கு இனி எந்த பத்ரியும் கூட்ட முடியாது, உகதையும் கூட்ட முடியாது, ஏன்னா மார்க்கத்தை மாற்ற முடியாது. முடிஞ்சு போச்சு. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குகிறது? சஹாபியில் ஒருத்தர் ஒரு தவறான விஷயத்தை, அதாவது ஒரு இஜ்திஹாத் ஆய்வில் ஏற்படுகிற தவறு, அந்த தவறை அவர் கூறினாலும் அவர்களிலேயே ஒருவர் அதை திருத்துபவராக அங்கே கண்டிப்பாக இருப்பார். புரியுதா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இது சஹாபாக்களில் ஆயில் ஒரு தவறு ஒருவருக்கு ஏற்படும் ஆனால் அவர்களிலேயே ஒருவர் அந்த தவறை சுட்டிக்காட்டுபவர் நிச்சயம் சென்றிருப்பார். அப்படி இல்லாமல் அந்த உம்மத்தை அல்லாஹ் ஆக்கவில்லை. அப்படி ஒருவர் கற்பனை செய்தால் அவர் ரசூலையும் புரியவில்லை, சஹாபாக்களையும் புரியவில்லை, இந்த குர்ஆன் சுன்னாவையும் புரியவில்லை, அந்த தூய சமூகத்தின் ஈமானிய நிலையையும் புரியவில்லை. இப்ப பேசுவாங்க சில பேர், நாங்க சஹாபாக்கள் அப்படி ஏத்துக்கிறோம், ஈமான்ல அவங்கள மிஞ்ச முடியாது, தக்குவால அவங்கள மிஞ்ச முடியாது, ஒழுக்கத்துல அவங்கள மிஞ்ச முடியாது, இபாதத்துல அவங்கள மிஞ்ச முடியாது. என்ன? ஆனா அந்த தீன புரிஞ்சுக்கிறதுல அதுக்கப்புறம் நீங்களே fill up the blanks. என்ன ஆச்சு? எங்க ஒருத்தர் தக்குவால கூட ஒருத்தர், ஆனா அவருக்கு முன்னாடி தீமை செய்யும் பொழுது தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது அவர் கண்ணும் காணாமாக இருக்கிறார். இது எப்படிங்க தக்குவா? இது எப்படி இறையச்சம்? இது ஆகவே இந்த நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு கிடையாது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு ஃபித்னா இங்கே அதிகமாக நடப்பதனால இந்த ஃபித்னாவை அடிக்கடி நாம் சுட்டி காட்டுவதற்கும் அழுத்தமாக சுட்டி காட்டுவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றபடி யாரையும் தவறாக சொல்லுவதற்காக வேண்டி கிடையாது. வழிகேடு எந்த வகையிலும் நம்முடைய சிந்தனைகளை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக. இது புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுச்சா இந்த விஷயம்? அப்ப இந்த ஹதீஸ்ல நம்ம முதல்ல என்ன விஷயத்தை எடுக்கிறோம்? இந்த ஹதீஸ்ல இருந்து நாம் படிக்கின்ற படிப்பினைகள் என்ன? எப்ப அபூபக்கர் ரசூலுல்லா உமர் செய்யலையோ அது மார்க்கம் அல்ல. அப்ப ரசூலுல்லாவுடைய சுன்னத்தை பின்பற்றுதல், அவர்களுக்கு பிறகு அபூபக்கருடைய செயலை மார்க்கத்தில் ஆதாரமாக கொள்ளுதல், இதை சஹாபாக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். மூன்றாவதாக, தங்களிலேயே ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது சஹாபாக்கள் அதை அப்படியே கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் மார்க்க ஆதாரங்களோடு சிந்தித்து பார்த்தார்கள். அது அவர்களுக்கு முரண்பாடாக தெரிந்தால் அதை அந்த சஹாபிக்கு அவர்கள் உணர்த்தாமல் இருக்கவில்லை. இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இமாம் அவர்கள் மூன்றாவது ஒரு ஹதீஸை இந்த பாடத்திலே பதிவு செய்கிறார்கள். ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அறிவிக்கிறார்கள். யகூல் ஹத்தஸனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னல் அமானத நஸலத் மினஸ் ஸமா ஃபீ ஜத்ரி குலூபிர் ரிஜால் வ நஸலல் குர்ஆன் ஃபக்ரஉல் குர்ஆன் வ அலிமு ஸுன்னா. இந்த ஹதீஸும் ஸஹீஹுல் புகாரியில் அதிகமாக இடம்பெறுகிற ஹதீஸ், ரொம்பவும் அச்சத்தை கொடுக்கிற ஹதீஸுகள். இதுவும் ஒரு ஹதீஸ். என்ன சொல்லப்படுகிறது? ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நபி தோழர், இந்த சஹாபி எதில் சிறப்பு கல்வி உடையவர், சிறப்பம்சம், ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுங்கள் பாருங்கள்.
இப்ப இவர்களே சொல்கிறார்கள், மக்கள் எல்லாம் நன்மையை பற்றி கேட்பார்கள், மக்கள் எல்லாம் நன்மையை பற்றி நபியிடத்தில் கேட்பார்கள், ஆனால் நானே நபியிடத்தில் தீமைகளை பற்றி கேட்பேன். நான் நபியிடத்திலே தீமையை பற்றி கேட்பேன், கையில ஆகி அதில் நான் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக. குழப்பங்கள் நீங்க இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லாம இருக்கு, தெளிவா இருக்கு, உங்களுக்கு பின்னாடி ஏதாவது குழப்பம் வருமா என்று கேட்பாங்க. ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, இல்ல எனக்கு பின்னாடி குழப்பம் வராது. அப்படியா? அதுக்கு பின்னாடி குழப்பம் வருமா? ஆமா, அதுக்கு பின்னாடி குழப்பம் வரும். அப்படியா? அதுக்கு பின்னாடி நன்மை வருமா? ஆமா, அதுக்கு பின்னாடி நன்மை வரும். அப்படியா? அதுக்கு பின்னாடி குழப்பம் வருமா? சுப்ஹானல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஃபித்னாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோண்டி 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 யார் சொல்ல, அப்ப நான் என்ன செய்ய, அப்ப நான் எங்க போவ, எதை செய்ய, எப்படி இருக்க? கிதாபுல் ஃபித்னா படித்து ஞாபகம் இருந்திருக்கு உங்களுக்கு. இப்படி இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்பாங்க, ஃபித்னாக்களை பற்றி, தீமையை பற்றி. இந்த சஹாபி இடத்துலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குகளுடைய பேரெல்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ரகசியத்தை அறிந்த சஹாபி. ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வஃபாத்துக்கு பிறகு உமர் அவர்கள் பார்ப்பார்கள், ஜனாசா வந்துச்சுன்னா திரும்பி பார்ப்பாங்க, ஹுதைஃபா சஃபுல்ல இருக்கிறாரான்னு சொல்லிட்டு, இருந்தாருன்னா தெளிவிப்பாங்க, இல்லைன்னா போயிட்டே இருப்பாங்க, முடிஞ்சது ஜெயிதுவா உண்டு. அந்த அளவுக்கு ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தகுதி இருந்துச்சு. இது மட்டுமல்ல, இதுக்கு மேல போய் உமர் அவர்களுடைய பயம் தப்புவா இந்த அளவு இருந்ததுன்னு சொன்னால் ஹுதைஃபாவை கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்பாங்க, என்னுடைய பேர் எதுவும் இருக்குதா? எப்படி என்னுடைய பேர் எதுவும் அவர் இருக்குதான்னு கேட்போம். அந்த அளவுக்கு உமர் அவர்களுடைய பயம் இருந்தது. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுகிறது? ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அன்னலமான சனஸனத் மின ஸமா ஃபிதரி குலூபி ரிஜால், அமானத் இறங்கியது வானத்திலிருந்து மனிதர்களின் இதயங்களின் வேர்களிலே. என்ன மனிதர்களுடைய இதயங்களை ஒரு மரமா ஒப்பிட்டு அந்த மரத்தினுடைய வேர்ல போய் அமானத்து இறங்கியது. நிறைய விளக்கம் இருக்கு அமானத் என்றால் எதை சஹாபாக்கள் சொன்னார்கள். பல கருத்துக்களை இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் பதிவு வைக்கிறார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், எல்லா சஹாபாக்களும் அமானத் என்பதற்கு ஈமான் என்று பொருள் கொள்கிறார்கள். ஏன்னா ரெண்டுத்தினுடைய வேறு சொல்லு ஒன்றுதான், அமன அதிலிருந்து வந்து ஆமன ஈமான, ரெண்டுத்தினுடைய வேறு சொல்லு ஒன்றுதான். அமானத் என்ன சொல்கிறார்கள், ஈமான் முதன்முதலாக வானத்திலிருந்து இறங்கிய போது, எப்ப இறங்கியது? நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட போது, அவர்கள் மீது குர்ஆன் ஓதப்பட்ட போது, அந்த குர்ஆன் ஓதி காட்டப்பட்ட போது, அந்த குர்ஆனுக்கு நபி அவர்கள் விளக்கம் சொல்லும் போது, அந்த ஈமான் அதை ஏற்றுக்கொண்ட மக்கள், மக்களுடைய கல்வின் வேரிலே இறங்கிவிட்டது ஈமான். அதனால அவர்கள் என்ன மாற்றங்களை கண்டார்கள்? இதுதான் இங்க முக்கியம். என்ன சொல்கிறார்கள்? அப்ப அந்த ஈமான் மனிதர்களுடைய கல்வியுடைய வேர்ல, ஏற்கனவே சொன்னோம் கல்வி ஒரு மரமாக ஒப்பிட்டு அந்த மரத்தினுடைய வேருக்கு தண்ணி பார்க்கிற மாதிரி மருந்து போடுற மாதிரி. இப்ப ஒரு மரத்தை நீங்க நல்ல பழங்கு அதாவது காய்க்கிற மரமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னா நீங்க பூச்சி மருந்து மற்ற தண்ணி எல்லாம் இலைக்கு தெளிப்பீங்களா? வேறு ஊற்றுவீங்களா? எந்த ஒரு விவசாயியும் வேற இலைக்கு தெளிக்க மாட்டார். முதல்ல எங்க ஊற்றுவாரு? வேருக்கு ஊற்றுவார். பூச்சி மருந்து அடிக்கும் போது பூக்களுக்கு வேண்டுமானா மக்களுக்கு வேண்டுமானா அடிப்பாங்க. முதல்ல எதுக்கு போடணும்? உரம் எல்லாம் என்ன பண்ணுவோம்? வேருக்கு உரம் போடணும், வேருக்கு தண்ணி ஊற்றணும். அப்ப அந்த ஈமான் வானத்திலிருந்து இறங்கிய போது மனிதர்களின் கல்வியுடைய வேர்களுக்கு இறங்கியது. புரியுதா? நசலல் குர்ஆன். அப்புறம் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக் கொண்டிருந்தது. குர்ஆனை கற்றார்கள், அப்புறம் ஹதீஸை பல பாடங்களிலே கொண்டு வருகிறார்கள். ஒன்று மறுமையின் அடையாளங்கள் என்ற பாடத்திலே, இரண்டாவது குழப்பங்கள் என்ற பாடத்திலே, மூன்றாவது இந்த பாடத்திலே. இந்த பாடத்தில் இதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். என்ன கல்விகளை அல்லது பாடங்களை படிப்பினைகளை நமக்கு இமாம் அவர்கள் சொல்ல வருகிறார்கள் என்றால், இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்கிறார்கள், முதலில் நல்லா எழுதி கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க, பேனால பென்சில்ல நோட்ல எழுதாட்டியும் கல்வில நல்லா எழுதி கொள்ளுங்க. முதலில் ஈமானை படி, அதாவது அல்லாஹ்வே ரசூலை நம்பு, அல்லாஹ்வே ரசூலை முழுமையாக சரியாக நம்பு, அந்த நம்பிக்கையில் பலவீனப்பட்டு விடாதே. அந்த உறுதியை கொண்டு வா, அதற்கு பிறகு குர்ஆனை திறந்து படி, குர்ஆனை கற்றுக்கொள், பிறகு ஹதீஸை படி, உனக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனா பிரச்சனை என்ன? இப்ப ஈமான் இல்லாமல் குர்ஆனை படிக்கிற காரணத்தால் குர்ஆனிலே குழப்பம் தெரிகிறது. குர்ஆனை சரியாக படிக்காமல் ஹதீஸை படிக்கிற காரணத்தால் ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்ற அடுத்த ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. புரிஞ்சுச்சா? இதெல்லாம் நம்ம காலத்தில் உள்ள ஃபித்னா மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் இந்த ஃபித்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. எல்லாம் பாதுகாக்கணும். முதலில் என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? ஈமான் வேண்டும். ஈமான் என்பது என்ன? அல்லாஹ் ரசூலுன்னு சொல்லிட்டா அது சரி, அதான் ஈமான். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போய் பார்த்து வந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கூறிய அந்த விரிவுகளோடு அந்த விளக்கங்களோடு அதையெல்லாம் அப்படியே உண்மை என்று நம்புவதற்கு குர்ஆனுடைய 30 ஜுஸும் இறங்கி இருக்கணும், அதுக்கு இது முரண்படாமல் இருக்கணும், அல்லது ரசூலுடைய வாழ்க்கையோட வாழ்ந்து எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் இந்த மேராஜு புரியும் அப்படின்னு இருந்துச்சா? ரசூல் சொல்லத்தில் மேராஜை பற்றி சொல்லி காத்திரிகள் நகைக்கும் போதே அதான் முட்டாளர், முட்டாளர் நீங்க தான்டா அப்படின்னாங்க. யாரு? அபூபக்கர். ஜிப்ரீல் அவ்வளவு நொடியில அரசியல் இருந்து கீழே வந்து செய்தியை சொல்லிட்டு ரப்பிட்ட போறாங்கிறத நாங்க ஈமான் கொள்றோம். எந்த நபி ஏன் இரவுல ரப்பிட்ட போயிட்டு திரும்ப வந்திருக்க முடியாது? இது என்னப்பா, இது இதுல என்ன முரண்பாடு இருக்கிறது? புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன சொன்னாலும் குறைக்கிய எப்படியா போக முடியும்? எப்படி போறதுக்கே ஒரு மாசம் ஆகும், அது எப்படியோ வானத்தில் ஏற முடியும். ஆனா அதே சமயத்தில் மறக்கு மாதிரி வானத்தில் இருந்து இறங்குறாங்க நம்பி வச்சிருந்தாங்க குறைசிகள். புரியுதா இல்லையா? அப்ப மறக்கு இறங்குறாரு, மறக்கும் ஒரு படைப்பு. அவரை இறக்கக்கூடியவனும் அல்ல, அவரை ஏற்கக்கூடியவனும் அல்ல, அவரை சொந்த சக்தியிலேயே போறாரு. அல்ல சக்தி கொடுக்கவில்லை, அவரால் ஏற முடியுமா? ஏற முடியாது. அப்ப ஈமான் இருந்துச்சு, அபூபக்கர் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க, குறைசிகள்ட்ட ஈமான் இல்ல, புரிஞ்சுக்க முடியல. நம்ம முதல்ல அபூபக்கர் ஈமான படிச்சிருந்தாரு, அதனால குரானுக்கு மத்தியில முரண்பாடு காணவே இல்லை. குரான சரியா படிச்சிருந்தாரு, அதனால ஹதீஸுக்குள்ள முரண்பாடு பார்க்கவே இல்லை. பிரச்சனை என்ன? பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், ஹதீஸுகளிலே முரண்பாடுகள் என்று உணரக்கூடிய மக்கள் எல்லாம் குரானை முறையாக மரணம் செய்த ஹாக்கிம்களாக இருக்க மாட்டார்கள். புரியுதா? ஏதாவது ஒரு வசனத்தை எங்கேயாவது பார்த்திருப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு பேசுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபியை பத்தி சொன்னாங்க, அவங்க காலத்தில் நெருப்பு எரிக்கப்பட்ட போது பள்ளி அதை ஊதுனுச்சு அப்படின்னு ஒரு ஹதீஸ் புகாரில. இந்த ஹதீஸை மறுக்கும் பொழுது அது என்னங்க பள்ளிக்கு தெரிஞ்சுச்சாக்கும் இப்ராஹிம் நபி ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லி? அப்ப யாரெல்லாம் வாழ்றாங்க சொல்லிட்டு இருக்கிற மிருகங்களுக்கெல்லாம் தெளிவாக்கும், இதெல்லாம் அறிவுக்கு ஒத்து வருதாக்கும், இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமாக்கும் அப்படின்னு அவங்க பேசும் பொழுது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேணாம். இங்கேயே சுலைமான் நபி வந்துகிட்டு இருக்கிறாரு, ஒரு எறும்பு சொல்லுது தன்னுடைய கூட்டத்தை பார்த்து, وقالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون. يبا குதிரையில வந்துட்டுகிறாங்கப்பா, சுலைமானும் சுலைமானுடைய பட்டாளமும் ஓடி போய் உள்ள கொண்டுக்கு மிதிச்சு போட்டு போயிடுவாங்க அப்படிங்குது. எப்படிப்பா தெரிஞ்சிச்சு அந்த எறும்புக்கு? அப்ப இத குரான் நீ ஏற்றுக்கும் போது ஏன் இப்ராஹிம் நபி ஒருத்தர் வாழ்ந்தாரு அப்படிங்கிறது பள்ளிக்கு தெரியுது, உனக்கு முரண்பாடு வருது. இதெல்லாம் அந்த வசனம் தான் ஞாபகம் வருது, ஹாஃபிதார் தான் ஞாபகம் வரும். அதனாலதான் ஹதீசுகளிலே முரண்பாடு காணுபவர்கள், ஹதீசுகளிலே முரண்பாடு காணுகிறவர்கள் குரானை மனப்பாடமே செய்ய முடியாது. ஹதீசுகளிலே சந்தேகம் கொள்கிறவர்கள் குரானை மனப்பாடம் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கவே மாட்டான். டெஸ்ட் பண்ணி பார்த்து வார்த்தைய நான் சொன்ன வார்த்தை கிடையாது, நமக்கு முன்னால் சென்ற சிறப்புக்குரியவர்கள் சொன்னது, அவர்கள் ஒரு ஆத்தியத்தை கூட பார்க்க முடியாது. அந்த துர்பாக்கியத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. இந்த விஷயத்தை தான் நமக்கு சொல்றாங்க, இதுல இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது, இன்ஷால்லா அடுத்து வர பார்ப்போம். அப்ப முதல்ல இன்னும் இறங்கணும், அது எங்க இறங்கினாரு? இங்க கிடையாது, நாவி நுழையில எங்க இறங்கணும்? கல்வி, கல்விக்கு ஒரு வேறு இருக்கு, அங்க இருக்கு. எப்படி கல்வியில இருக்கிறது கூட சொல்லல, என்ன சொன்னாங்க? கல்விக்குள்ள வேறுல கொண்டு அல்லா மேல நம்பிக்கைய, ரசூல் மேல நம்பிக்கை, அல்லா சொன்னது மேல நம்பிக்கை, ரசூல் சொன்னது மேல. அதுக்கப்புறமா குரான பெற, குரான படி, அப்புறம் குரான படிச்சியா, அப்புறம் ஹதீஸ் படி. இதுக்கு முன்னாடி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய விஷயத்திலையும் எல்லாம் அவங்க சொல்றாங்க, முதல்ல குரானை கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு சுன்னாவை கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இந்த குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுதல் என்ற பாடத்தில் இந்த ஹதீஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஹதீஸை பதிவு செய்து இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் முதலிலே தங்களுடைய ஈமானை சரிபடுத்த வேண்டும், குர்ஆனை அணுக வேண்டும், சுன்னாவை அணுக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கல்வி அவர்களுக்கு கிடைக்கும், பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டு.